ஓம் சாந்தி. May 22, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்ப்பவை அனைத்தும் பழைய உலகிற்கு சொந்தமானவை. அது அழிக்கப்பட வேண்டும். ஆகையால் உங்களுடைய புத்திகளில் இருந்து இந்த துன்ப உலகை அகற்றிவிடுங்கள். கேள்வி: உண்மையில் எவருடைய தவறாக இல்லாத பொழுதிலும் தந்தையை எதற்காக எப்பொழுது மனிதர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்? பதில்: மனிதர்கள் பெரும் விநாசம் கடவுளின் தூண்டுதலாலேயே இடம்பெறுகிறது என்றும், அவரே துன்பத்தை விளைவிப்பவரும் சந்தோஷத்தை கொடுப்பவரும் என்று நம்புகிறார்கள். அவர்கள் தந்தை மீது அனைத்து பழிகளையும் சுமத்தி உள்ளனர். தந்தை கூறுகின்றார்: குழந்தைகளே, நான் எப்பொழுதும் சந்தோஷத்தை அருள்பவர். நான் எவருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. நான் விநாசம் இடம் பெறுவதை தூண்டினால் அப்பொழுது அனைத்து பாவங்களும் என் மீது விழுந்துவிடும். அனைத்தும் நாடகத்திற்கு ஏற்பவே நடக்கிறது. நான் அதனை தூண்டுவதில்லை. பாடல்: ஓ இரவு பயணியே, கலைப்படையாதீர். விடியலின் இலக்கு வெகு தொலைவில் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்கு மிக சிறந்த பல பாடல்கள் உள்ளன. அவ்வாறான பாடல்களின் அர்த்தங்களை பிரித்தெடுப்பதன் மூலம் உங்களால் இந்த ஞானத்தை பேசக்கூடியதாக இருக்கும். இரவின் யாத்திரைகள் முடிவிற்கு வந்து நீங்கள் அனைவரும் பகலிற்கான யாத்திரையில் இருக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் உள்ளது. நீங்கள் இருட்டில் அலைந்து தடுமாறி திரிந்த இரவு யாத்திரைகள் பக்தி மார்க்கத்தில் உள்ளன. அரை கல்பமாக இரவு யாத்திரை சென்றதன் மூலம் நீங்கள் தொடர்ந்தும் கீழே இறங்கினீர்கள். நீங்கள் இப்பொழுது பகலுக்கான யாத்திரை செல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒருமுறை மாத்திரமே இந்த யாத்திரை செல்கின்றீர்கள். நினைவு யாத்திரையில் செல்வதன் மூலம் நீங்கள் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானமாக மாறி பின்னர் சத்தோபிரதான் சத்யுகத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். சத்தோபிரதான் ஆகுவதன் மூலம் நீங்கள் சத்யுகத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பின்னர் தமோபிரதானம் ஆகுவதால் நீங்கள் கலியுகத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். அது சொர்க்கம் என்றும் இது நரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து சந்தோஷத்தை மாத்திரமே பெறுகின்றீர்கள். இந்த ஞானத்தை பேச முடியாதவர்கள் அமைதி தாமமே ஆத்மாக்களாகிய எங்களின் வீடு எனவும், சந்தோஷ தாமம் ஸ்வர்க ராஜ்யம் எனவும், இப்பொழுது இது ராவண ராஜ்யமாகிய துன்ப உலகம் எனவும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகின்றார்: இப்பொழுது இந்த துன்ப உலகை மறந்துவிடுங்கள். நீங்கள் இங்கே வசிக்கின்ற பொழுதிலும் உங்கள் கண்களால் பார்ப்பவை அனைத்தும் ராவண ராஜ்யத்திற்கு உரியவை என்பதை உங்கள் புத்தி நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கின்ற சரீரங்கள் அனைத்தும் பழைய உலகிற்கு உரியவை. அதற்கு உரிய அனைத்தும் இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அந்த தூய்மையற்ற பிராமணர்கள் யாகத்தை உருவாக்குகின்ற பொழுது அதற்குள் எலி போன்றவற்றை அர்ப்பணிக்கின்றார்கள். விநாசம் இங்கேயே இடம்பெற வேண்டும். தந்தையே அதி மேலானவர். பின்னர் பிரம்மா விஷ்ணு இருக்கின்றனர். சங்கரருக்கு அவ்வளவு முக்கியமான பாகம் இல்லை. விநாசம் இடம்பெறவே வேண்டும். எவருமே அதற்கான பாவத்தை சேர்த்து கொள்ளாத வகையில் தந்தை விநாசம் இடம்பெற தூண்டுகின்றார். கடவுள் விநாசம் இடம்பெற செய்கின்றார் என்று கூறினால் அதற்கான பழி அவர் மீதே விழும். இதனாலேயே இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. அது எவருமே அறியாத எல்லையற்ற நாடகமாகும். எவருமே படைப்பவரையோ அல்லது படைப்பையோ அறிய மாட்டார்கள். அவரை அறிந்து கொள்ளாததால் அவர்கள் அனாதைகள் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு பிரபுவோ அதிபதியோ இல்லை. ஒரு குடும்பத்தில் தந்தை இல்லாமல் குழந்தைகள் சண்டையிடும் பொழுது உங்களுக்கு ஒரு தலைவன் இல்லையா என அவர்களிடம் கேட்கப்படுகிறது. இப்பொழுது மில்லியன் கணக்கான மனிதர்கள் அதிபதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் சண்டை நடக்கிறது. ஒரே வீட்டில் பிள்ளைகள் தமது அப்பாவுடன் சண்டையிடுகிறார்கள், மனைவி தனது கணவருடன் சண்டையிடுகின்றாள். துன்ப பூமியில் அமைதியின்மையே உள்ளது. தந்தையாகிய கடவுள் துன்பத்தை உருவாக்குவதில்லை, தந்தையே சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றார் என மக்கள் நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் தந்தையால் ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுக்க முடியாது. அவர் சந்தோஷத்தை அருள்பவர் என அழைக்கப்படுகின்றார். எனவே அவர் எவ்வாறு துன்பத்தை கொடுக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், நான் உங்களை மிகவும் சந்தோஷமானவர்கள் ஆக்குகின்றேன். முதலில் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், சரீரங்கள் அழியக்கூடியவை. ஆத்மாக்களாகிய எங்களது வசிப்பிடம் பரந்தாமம் ஆகும். அது மௌன தாமம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் மிக சரியானவை. சொர்க்கத்தை பரந்தாமம் என அழைக்க முடியாது. பரம் என்றால் அப்பால் உள்ள இடம். சொர்க்கம் இங்கேயே உள்ளது. அசரீரி உலகம் ஆத்மாக்களாகிய நாங்கள் வசிக்கின்ற அப்பாலுள்ள உலகமாகும். நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்கும் துன்பத்திற்குமான பாகங்களை இங்கேயே நடிக்கின்றீர்கள். இன்னார் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டார் என்று மக்கள் கூறுவது முற்றிலும் தவறானது. சொர்க்கம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது இது கலியுகம். இந்த நேரத்தில் நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். ஆனால் மற்றோர் கலியுகத்தில் இருக்கிறார்கள். ஒரே வீட்டில் தந்தை கலியுகத்திலும் குழந்தை சத்யுகத்திலும் இருக்கிறார்கள், மனைவி சங்கமயுகத்திலும் கணவன் கலியுகத்திலும் இருக்கிறார்கள். இவ்வாறான வித்தியாசம் இருக்கிறது. மனைவி இந்த ஞானத்தை எடுத்து கணவன் எடுக்காது விட்டால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்க மாட்டார்கள். பின்னர் அந்த வீட்டில் முரண்பாடு ஏற்படுகிறது. மனைவி மலராக ஆகின்றார், கணவன் முள்ளாக இருக்கின்றார். ஒரே வீட்டில் சங்கமயுகத்தில்தான் ஒரு தூய மேன்மையான தேவர் ஆகுவதை பிள்ளை அறிவார். ஆனால் அவரது தந்தை அவரை நரகவாசி ஆக்குவதற்காக திருமணம் செய்து அவரை அழித்து கொள்ளுமாறு கூறுவார். ஆன்மீக தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது தூய்மையாகுங்கள். இந்த நேரத்தின் உங்களுடைய தூய்மை 21 பிறவிகளுக்கு உங்களுடன் நீடிக்கும். இந்த ராவண ராஜ்யம் அழியப் போகிறது. மக்கள் தங்களுடைய எதிரியாக உள்ளவரின் கொடும் பாவியே இருக்கிறார்கள். ஆகையால் ராவணனின் கொடும் பாவி எரிக்கப்படுகிறது. அந்த எதிரி மீது அந்த அளவு வெறுப்பு இருக்க வேண்டும். ஆனால் ராவணன் யாரென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த கொடும் பாவியை எரிக்க பெருமளவு செலவு செய்கிறார்கள். அவர்கள் மனிதர்களை எரிக்க அதிகளவு செலவு செய்வதில்லை. இந்த விஷயங்கள் சொர்க்கத்தில் இருக்க முடியாது. அங்கே அவர்கள் மின்சாரத்தின் ஆலியை போட்டதுமே அனைத்தும் முடிந்துவிடும். அங்கே அந்த சாம்பல் எதற்காகவாவது பயன்படும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்க முடியாது. அங்கே உள்ள நடைமுறைகளும் சம்பிரதாயங்களும் எந்த விதமான கஷ்டமோ அல்லது கலைப்போ இல்லாததாகவே இருக்கும். அங்கே அதிக அளவு சந்தோஷம் இருக்கிறது. ஆகையால் தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இப்பொழுது சதா என்னை மாத்திரம் நினைவு செய்ய முயற்சி செய்யுங்கள். இது நினைவில் நிலைத்திருப்பதற்கான ஓர் போராட்டமாகும். தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், இனிமையான குழந்தைகளே, தொடர்ந்தும் அவதானமாக இருந்து உங்களில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். மாயை உங்களது மூக்கையோ காதையோ வெட்டிவிடாதபடி கவனமாக இருங்கள். ஏனெனில் அவள் உங்களுடைய எதிரி ஆவாள். நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். ஆனால் மாயை அவளது புயல்களால் உங்களை அப்பால் ஊதிவிடுகின்றாள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் முழு நாளும் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்ற அட்டவணையை எழுத வேண்டும். உங்களுடைய மனம் எங்கே அலை பாய்ந்தது? எவ்வளவு நேரம் நீங்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள் என நாட்குறிப்பேட்டில் குறித்து வையுங்கள். நீங்கள் மிகவும் தைரியசாலி என்றும், நீங்கள் உங்களில் மிக நன்றாக கவனம் செலுத்துகின்றீர்கள் என்றும் மாயை கண்டுகொள்ளும் வகையில் உங்களை சோதியுங்கள். முழுமையாக அவதானத்துடன் இருங்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்க வருகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளலாம். எவ்வாறாயினும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர் அந்த சந்நியாசிகள் போன்றவர் அல்ல. அவர்கள் யாசித்ததை கொண்டு வாழ்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் செயல்களை செய்யவே வேண்டும். அவர்கள் ஹதயோகிகள் என நீங்கள் அவர்களுக்கு கூற முடியும். ஒரே ஒரு கடவுளால் மாத்திரமே ராஜயோகம் கற்பிக்க முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த சங்கமயுகத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த சங்கமயுகத்திலேயே நாங்கள் மேன்மையான தேவர்கள் ஆகின்றோம். நாங்கள் அதி மேன்மையான மனிதர்களாக இருந்தோம், அதாவது பூஜிக்கத்தக்க தேவர்களாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் அதி கீழான மனிதர்கள் ஆகிவிட்டோம். நாங்கள் பயனற்றவர்கள் ஆகிவிட்டோம். நாங்கள் இப்பொழுது என்னவாக ஆகின்றோம்? மக்கள் சட்டத்தரணிகள் ஆகுவதற்கு கற்கின்ற நேரத்தில் அந்த அந்தஸ்தை அடைவதில்லை. அவர்கள் பரீட்சையில் சித்தியடையும் பொழுதே அந்த அந்தஸ்திற்கான கௌரவத்தை பெறுகின்றார்கள். பின்னர் அவர்கள் அரசாங்க சேவையில் ஈடுபடுகிறார்கள். அதி மேலான கடவுள் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே அவர் நிச்சயமாக அதி மேலான அந்தஸ்தை உங்களுக்கு கொடுப்பார். இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நான் யார் என உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளேன். நான் புள்ளி வடிவமான ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. என்னிடம் இந்த முழு ஞானமும் உள்ளது. ஆத்மா புள்ளி வடிவானவர் என்பதை நீங்கள் முன்பு அறிந்திருக்கவில்லை. உங்களுடைய 84 பிரிவுகளுக்கான அழியாத முழு பாகங்களும் ஆத்மாவிலேயே பதியப்பட்டுள்ளன. கிறிஸ்து தனது பாகத்தை நடித்துவிட்டு சென்றார். அவர் மீண்டும் ஒரு முறை நிச்சயமாக வருவார். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் திரும்பி வருவார்கள். கிறிஸ்துவின் ஆத்மாவும் இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்க வேண்டும். அனைவரிலும் மேலாக இருந்த மத ஸ்தாபகர்கள் அனைவரும் இப்பொழுது தமோ பிரதானமாக உள்ளனர். இவரும் கூறுகின்றார், நான் எனது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் தமோ பிரதானம் ஆகியுள்ளேன். நான் இப்பொழுது மீண்டும் சத்தோ பிரதானம் ஆகின்றேன். இது உங்களுக்கும் பொருந்துகிறது. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுவதற்கு பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள் என அறிவீர்கள். எவருமே பல்ரூப வடிவத்தின் அர்த்தம் பற்றி அறிய மாட்டார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய இனிமையான வீட்டில் இருக்கும் பொழுது தூய்மையாக இருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் இங்கு வந்த பின்னரே தூய்மையற்றவர் ஆகினீர்கள். இதனாலேயே தூய்மையாக்குபவரே நாங்கள் முக்திதாமமாகிய வீட்டுக்கு செல்லும் வகையில் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைத்தீர்கள். இந்த கருத்தும் கிரகிக்கப்பட வேண்டும். மனிதர்கள் முக்திதாமம் என்றால் என்ன அல்லது ஜீவன் முக்திதாமம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதில்லை. முக்திதாமம் அமைதிதாமம் என அழைக்கப்படுகிறது. ஜீவன் முக்திதாமம் சந்தோஷதாமம் என அழைக்கப்படுகிறது. இங்கே இது பந்தனமுள்ள துன்பதாமமாகும். ஜீவன் முக்தி வாழ்க்கை சந்தோஷ உறவு முறைகள் என்று அழைக்கப்படுகிறது. துன்ப பந்தனம் இப்பொழுது அகற்றப்பட உள்ளது. நாங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற முயற்சி செய்கின்றோம். ஆகவே நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்ற போதை இருக்க வேண்டும். ஜெகதம்பா முதல் இலக்கத்தவராக ஆகின்றார். நாங்களும் அவரை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் அவர்களின் ராஜ்ய சிம்மாசனத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இரவு பகலாக சேவையில் ஈடுபடுபவர்களாலேயே இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். நீங்கள் ஒரு சதம் கூட எடுக்கக்கூடாது. நீங்கள் ராக்கி அணிவிக்க செல்கின்ற பொழுது தாங்களும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள். 5 விகாரங்களை எங்களுக்கு தானமாக கொடுங்கள். வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என அவர்களிடம் கூறுங்கள். நாங்கள் இந்த தானத்தை உங்களிடம் இருந்து எடுக்கவே வந்துள்ளோம். இதனாலேயே தூய்மை என்னும் ராக்கி உங்களின் மீது கட்டப்படுகிறது. தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். நாங்கள் பணத்தை உங்களிடமிருந்து பெற முடியாது. நாங்கள் அந்த பிராமணர்கள் அல்ல. 5 விகாரங்களையும் எங்களுக்கு தானமாக கொடுங்கள். தீய சகுனங்கள் அகற்றப்படும். எந்த ஒரு சொர்க்க கலையும் மீதமில்லை. அனைவர் மீதும் ஒரு கிரகணம் உள்ளது. நீங்கள் பிராமணர்கள் இல்லையா? நீங்கள் எங்கே சென்றாலும் அவர்களிடம் கூறுங்கள், இந்த தானத்தை கொடுங்கள், கிரகணம் அகற்றப்படும். தூய்மையாகுங்கள். ஒருபொழுதும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு மலர்களாக ஆகுவீர்கள். நீங்கள் மலர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது முட்களாகிவிட்டீர்கள். 84 பிறவிகள் எடுத்ததன் மூலம் நீங்கள் கீழிறங்கி வந்துவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பாபா இவரின் மூலம் வழிகாட்டல்களை கொடுத்துள்ளார். அவர் அதி மேலான கடவுள் ஆவார். அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. அச்சா, பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு சரீரங்கள் உள்ளனவா? ஆம், அவர்களுக்கு சூட்சுமமான சரீரங்கள் உள்ளன என நீங்கள் கூறுவீர்கள். எவ்வாறாயினும் அது மனித உலகம் அல்ல. முழு நாடகமும் இங்கேயே நடைபெறுகிறது. சூட்சும உலகில் எவ்வாறு நாடகம் இருக்க முடியும்? உண்மையில் அசரீரி உலகில் சூரியனோ சந்திரனோ இல்லை. எனவே எவ்வாறு அங்கே நாடகம் நடக்க முடியும்? அது ஒரு பெரிய மேடை, அதாவது பெரிய கூடாரம். மறுபிறவி இங்கேயே இடம்பெறுகிறது. அது சூட்சும உலகில் இடம்பெறுவதில்லை. இந்த எல்லையற்ற நாடகம் முழுவதும் இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள், பின்னர் பாவ பாதையில் விழுந்து விட்டீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாவ பாதை விகாரங்களின் பாதை எனவும் அழைக்கப்படுகிறது. நாங்கள் அரை கல்பத்திற்கு தூய்மையாக இருந்தோம். இந்த வெற்றி தோல்விக்கான நாடகம் அனைத்தும் எங்களை பற்றியதாகும். பாரதம் அழியாத பூமி, அது அழிக்கப்பட முடியாதது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்த பொழுது வேறு எந்த மதங்களும் இருக்கவில்லை. இந்த விஷயங்களை ஒரு கல்பத்திற்கு முன்னர் ஏற்றுக்கொண்டவர்களே மீண்டும் ஏற்றுக்கொள்வார்கள். 5000 வருடங்களுக்கு மேல் பழமையானதாக எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் முதலில் சத்யுகத்திற்கு சென்று உங்களுடைய சொந்த மாளிகைகளை கட்டுவீர்கள். உங்களுடைய தங்க நகரமான துவாரகை கடலில் இருந்து வெளியாகும் என்றில்லை. தேவர்கள் கடலில் இருந்து வெளிப்பட்டு தட்டு நிறைய ரத்தினங்களை கொடுத்ததாக சித்தரித்துள்ளார்கள். உண்மையில் ஞான கடலாகிய தந்தையே உங்களுக்கு தட்டு நிறைய இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். சங்கர் பார்வதிக்கு அமரத்துவமான கதையை கூறி அவரது மடியை ஞான ரத்தினங்களால் நிரப்பியதாக சித்தரித்துள்ளார்கள். அவர்கள் சங்கரர் போதையூட்டும் பானத்தை அருந்தும் வழக்கமுடையவர் எனவும் கூறுகிறார்கள். மக்கள் அவருக்கு சிலைக்கு முன்னால் சென்று தமது மடியை நிரப்புமாறு, செல்வத்தை கொடுக்குமாறு வேண்டுகிறார்கள். ஆகவே அவர்கள் சங்கரரையும் எப்படி அவமதித்துள்ளார்கள் என பாருங்கள். அவர்கள் என்னைதான் அதிக அளவில் அவமதித்துள்ளார்கள். இதுவும் நாடகத்தில் ஒரு பாகமே ஆகும். அது மீண்டும் இடம்பெறும். எவரும் இந்த நாடகம் பற்றி அறிய மாட்டார்கள். நான் வந்து ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரையான அனைத்து ரகசியங்களையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். தந்தையே அதி மேலானவர் எனவும் நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு விஷ்ணு பிரம்மா ஆகின்றார் என்றோ, அல்லது எவ்வாறு பிரம்மா விஷ்ணு ஆகின்றார் என்றோ எவருமோ புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விஷ்ணுவின் குலத்தின் ஒருவர் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் விஷ்ணு பூமியின் அதிபதிகள் ஆகுவதற்கு பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கான சூரிய சந்திர வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது பிராமணர்களாகிய உங்களது இதயத்தில் உள்ளது. இதில் சண்டையிடுவது போன்றவற்றுக்கான கேள்வி எதுவும் இல்லை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஒருபொழுதும் எந்த யுத்தமும் இடம்பெறவில்லை. தேவர்கள் சத்யுகத்தில் இருக்கிறார்கள், அங்கு எவ்வாறு சண்டை இடம்பெற முடியும்? பிராமணர்களாகி நீங்கள் இப்பொழுது யோக சக்தியின் மூலம் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பௌதீக சக்தியை கொண்டவர்கள் விநாசத்தை அடைகிறார்கள். உங்களின் மௌன சக்தியால் நீங்கள் விஞ்ஞானத்தை வெற்றி கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர் ஆக வேண்டும். நான் ஓர் ஆத்மா, நான் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆத்மாக்கள் மிகவும் வேகமானவர்கள். உங்களை ஓரிடத்திலிருந்து தொலைவில் இன்னும் ஓர் இடத்திற்கு ஒரு மணி நேரத்தில் கொண்டு செல்லக்கூடிய அவ்வாறான ஆகாய விமானங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆத்மாக்கள் அதனிலும் பார்க்க வேகமானவர்கள். ஓர் ஆத்மா ஓரிடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு ஒரு நொடியில் சென்று பிறப்பு எடுக்கின்றார். சிலர் அந்நிய தேசத்திற்கு சென்று அங்கே பிறப்பு எடுக்கிறார்கள். ஆத்மாவே வேகமான ராக்கெட் ஆவார். இதில் இயந்திரம் பற்றிய கேள்வி இல்லை. அவர்கள் தங்களுடைய சரீரங்களை துறந்து வேறு இடத்திற்கு செல்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்கிறது. தூய்மையற்ற ஆத்மாக்களால் திரும்ப வீடு செல்ல முடியாது. நீங்கள் தூய்மையாகிய பின்னர் வீடு திரும்புவீர்கள். மற்ற அனைவரும் தண்டனையை அனுபவம் செய்த பின்னர் செல்வார்கள். பெருமளவு தண்டனை அனுபவம் செய்யப்படுகிறது. அங்கே அவர்கள் நிறைந்த சௌகரியத்துடன் கர்ப்ப மாளிகையில் இருக்கிறார்கள். எவ்வாறு கிருஷ்ணர் பிறப்பு எடுக்கின்றார் என்பதை சில குழந்தைகள் காட்சிகளாக கண்டார்கள். இதில் அசுரத்தனமானவை என்ற கேள்வி இல்லை. சடுதியாக அதிகளவு ஒளி இருக்கும். நீங்கள் இப்பொழுது வைகுந்தத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஆகையால் நீங்கள் அதற்கு ஏற்ப முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய உணவும் பானமும் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். பருப்பும் சோறும் சிறந்தது. ரிஷிகேஷில் சந்நியாசிகள் ஜன்னலின் மூலமாக உணவை எடுத்து பின்னர் சென்று விடுகிறார்கள். அவர்களில் பல் வகையினர் உள்ளனர். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. உங்களில் கவனம் செலுத்துவதில் எச்சரிக்கையாக இருங்கள். மாயை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். நேர்மையான நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். இரண்டு, தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராகுங்கள். இரவு பகலாக மும்முரமாக சேவையில் ஈடுபட்டிருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். ஐந்து விகாரங்களையும் தானம் செய்யுங்கள். கிரகணம் அகற்றப்படும். ஆசீர்வாதம். நீங்கள் விவேகம் மற்றும் சாரத்திற்கு இடையில் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் உங்களை பற்றிய உணர்வுகள் அனைத்தையும் தியாகம் செய்து உலகை மாற்றுபவர் ஆகுவீர்களாக. விவேகம் என்றால் இந்த ஞான கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். சாராம்சம் என்றால் சக்தி சுரூபமாக, சகல சக்திகளின் சுரூபமாக இருக்கும் விழிப்புணர்வை வைத்திருத்தல். இவை இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை நீங்கள் பேணினால் உங்களினதும் மற்றும் உங்களுடைய பழைய விஷயங்களினதும் உணர்வுகள் அனைத்தும் பலி கொடுக்கப்பட்டுவிடும். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலையும் உலக மாற்றம் என்ற சேவையில் தியாகம் செய்வதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே உலகை மாற்றுபவர் ஆகுவீர்கள். தமது சொந்த சரீரங்களின் விழிப்புணர்வுடன் கூடவே தங்களையும் தியாகம் செய்பவர்களால் இலகுவாக தமது மேன்மையான அதிர்வலைகளால் சூழலை மாற்ற முடியும். ஸ்லோகம். உங்களின் பேறுகளை நினைவில் வைத்திருங்கள். துன்பம் அல்லது கவலைக்கான எதுவும் மறந்து போகும். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். மேன்மையான செயல்களின் அஸ்திவாரம் தூய்மையே ஆகும். எவ்வாறாயினும் தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அது மேன்மையானது. ஆனால் ஏதாவது ஒரு ஆத்மாவிடம் ஏதாவது விசேஷமான பற்று அல்லது அடிமைத்தனம் இருக்குமாயின், நீங்கள் யாராவது ஓர் ஆத்மாவின் சிறப்பு இயல்பால் கவரப்பட்டால் அல்லது யாராவது ஒரு ஆத்மாவின் மீது எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருந்தால், ஒழுங்குமுறை கோட்பாடுகளுக்கு உட்படாத வார்த்தைகளை அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசினால் அதுவும் தூய்மை என்று அழைக்கப்பட முடியாது. ஓம் சாந்தி.